الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானவ தாலா இந்த உலகை படைத்து இந்த உலகத்தினுடைய முக்கிய படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்து ஒவ்வொரு பொருளிலும் எப்படி இணையை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தியிருக்கிறானோ, அதுபோல மனித சமுதாயத்திலும் ஆண் பெண் என்கின்ற அந்த இணையை, இரு படைப்புகளை அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறான். மனிதனை பொறுத்தவரையில் இஸ்லாத்தினுடைய கொள்கை அடிப்படையானது, உறுதியானது. மனிதன் என்ற வகையில் எந்த விதமான ஏற்றதாகவும் கிடையாது. அவன் எப்படியானாலும் சரி, படைப்பினால் அவன் விகாரமான தோற்றமுடையவனாக இருந்தாலும் சரி, நிறத்தால் கருப்பு நிறமானவனாக இருந்தாலும் சரி, ஊனமானவனாக இருந்தாலும் சரி, மனிதன் என்று வந்துவிட்டால் எல்லா மனிதனும் சமமானவன். அந்த அடிப்படையில் பெண் என்று வருகிற போது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களில் பெண்ணும் ஆணுக்கு நிகரானவன் தான். பெண் என்ற காரணத்தினால் அவள் குறைந்தவள் அல்ல, தாழ்ந்தவள் அல்ல. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிற போது ஒவ்வொரு ஆணுக்கும் அவன் செய்த நன்மையைப் போன்று ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவர்கள் செய்த நன்மைக்கு தகுந்த கூலி இருக்கிறது. ஆண் என்ற காரணத்தினால் அவனுக்கு அதிக நன்மைகளோ, பெண் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு குறைந்த நன்மைகளோ இஸ்லாத்திலே கிடையாது. நன்மை யாரார் எந்தெந்த வகைகளிலே நன்மை செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்மை உண்டு. பிறப்பால், பிறவியால் எந்த விதமான ஏற்றதாலும் கிடையாது. சுவனத்திலே எப்படி ஆண்களுக்கு இடம் இருக்கிறதோ அதுபோல பெண்களுக்கும் இடம் உண்டு. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் பெண்களை மிக தாழ்வாக கருதுகிற சூழ்நிலை உலகம் முழுவதும், ஒரு இடத்தில் மட்டுமல்ல. ஏதோ மக்காவை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் பெண் குழந்தை பிறந்தால் புதைத்து விடுவார்கள், சிசு கொலை செய்து விடுவார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம், வரலாற்றிலே பார்க்கிறோம். இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட நிலை இருக்கத்தான் செய்கிறது. பெண் என்று சொன்னாலே அவள் மனித பிறவிதானா என்ற சந்தேகங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அதை பற்றி வாத விவாதங்களும் இருந்தன. ஒவ்வொரு நாட்டவர்களும் தங்களது கொள்கைகளிலே ஒன்றாக பெண்மையை பற்றி பலவிதமான தாழ்வான எண்ணங்களை வைத்திருந்தார்கள். அவளுக்கு ஆன்மா என்பதே கிடையாது என்று சொல்லுகிற நாடுகளும் இருந்தன. பெண்ணின் மூலமாக ஆன்மீகத்தை பெற முடியாது, பெண் துணை இருந்தால் ஒரு மனிதன் சுவனத்திலே நுழைய முடியாது, பெண்ணுக்கு சுவனம் என்பதே கிடைக்காது, அப்படி அவள் சுவனத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அடுத்த பிறவியிலே ஆணாக பிறந்து அதற்கப்புறம் அவள் அவளுடைய செயல்பாடுகளை அந்த நிகழ்த்தி காட்டி அதுக்கு பிறகுதான் அவள் சொர்க்கத்திற்கு போக முடியும் என்றெல்லாம் சொல்லுகிற மதங்களும் இருந்தன, கலாச்சாரங்களும் இருந்தன. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்மைக்கு அவ்வளவு மதிப்பளித்திருக்கிறார்கள், திருக்குறான் எவ்வளவு மதிப்பளித்திருக்கிறது என்று நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இன்று பல விமர்சகர்களும் பேசுகிற போது முஸ்லிம்கள் பெண்களை வீட்டிலேயே அடக்கி வைத்திருக்கிறார்கள், அவர்களை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள், புருக்கா போட சொல்லி, பர்தா போட சொல்லி சட்டம் போடுகிறார்கள். பெண்களுக்கு பல மகளிர் அமைப்புகளும் கூட ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்வதுண்டு. பள்ளிவாசலில் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஆண்கள் தான் நிர்வாகம் செய்கிறார்கள், பெண்களுக்கு அதிலே பங்களிப்பதில்லை. பெண்களை வீட்டில இருந்து வெளியில அனுப்புவதில்லை என்றெல்லாம் பேசிக்கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம். இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற பாதுகாப்பையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற சிறப்பையும் நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் இதற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகிலே அவர்கள் பெண்ணாக வாழ்வதற்கு கூட சில மதங்கள் அவர்களுக்கு தடை விதித்திருந்தன. ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் கணவன் இறந்து போய்விட்டால் அவளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது என்று சொல்லி கணவனுடைய உடலை எரிக்குகின்ற நிலையிலே அதே பிணத்திலே இணைத்து கட்டி பெண்ணையும் எரிக்குகிற உடன்கட்டை ஏறுகிற வளமையெல்லாம் நமது இந்திய நாட்டிலே இருந்திருக்கிறது. பெண்ணை புதைக்குகின்ற நிலைமையும் ஆரம்பத்திலே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கவர்னராக இருக்கிற போது முதல் முதலே போர் என்று சொல்லி முகமது பின் காசிம் என்று சொல்லக்கூடியவர்தான் பஞ்சாப் மாகாணத்திற்கு அனுப்பப்பட்டார் இந்தியாவுடைய ஒரு பகுதிக்கு. அங்கே மிக கொடுமைகள் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் அந்த பகுதியிலே இஸ்லாத்தை பற்றி போதிக்க வேண்டும், இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகளிலிருந்து மக்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே முகமது பின் காசிம் அவர்கள் அனுப்பப்பட்ட போது அங்கே இருந்த கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருக்கக்கூடிய வளமையின் நடைமுறைகளை எல்லாம் அவர் பார்த்து கடைசியிலே போருடைய நிர்பந்தம் ஏற்பட்டது. போர் செய்து கடைசியில் அந்த பகுதி அவர் கைப்பற்றுகிறார். கைப்பற்றி இஸ்லாத்தினுடைய அரசாட்சி அங்கே நிறுவக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய ஒரு வணக்க ஸ்தலத்தில் கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட பெண்கள், கன்னி பெண்கள், அந்த ஆலயத்தினுடைய ஊழியர்களாக பணி செய்தவர்கள், அந்த ஆலயத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அந்த 500 பெண்களையும் ஒரு நெருப்பு குண்டத்தை வளர்த்து அதிலே தள்ளுவதற்கு அதனுடைய உரிமைதாரர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த செய்தி முகமது பின் காசிம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட உடனேயே நேராக அந்த இடத்திற்கு வருகை தருகிறார். 500 பெண்களும் இளம் பெண்கள் அத்தனை பேர்களுமே, எதற்காக இவர்களை நெருப்பிலே தள்ளுகிறீர்கள் என்று கேட்டபோது எங்களுடைய வளமை இதுதான், எங்களது மதச்சட்டம் இதுதான், எங்களது கையிலே இருந்து இந்த நாடு வேறு ஆளுக்கு போய்விட்டது என்று சொன்னால் இந்த பெண்கள் யாரும் வாழக்கூடாது, நெருப்பிலே பொசுங்கி இறந்து விட வேண்டும், இதுதான் எங்களுடைய மதம் சொல்லுகிறது என்று சொன்னபோது அதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி அந்த 500 உயிர்களையும் காப்பாற்றியது இஸ்லாம். ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு நகரங்களிலும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனையை புரட்சி ஏற்படுத்தியது இஸ்லாமிய மார்க்கம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு காலத்திலே சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எகிப்தினுடைய கவர்னராக, அம்ரு பின் ஆஸ் அவர்கள் எகிப்தினுடைய கவர்னராக இருக்கிறார்கள். அங்கே ஒரு வளமை இருந்தது. ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கும், அந்த நதி சில நேரங்களே வற்றி போய்விடும். அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த இடத்திலே ஒரு பெண்ணை, இளம் பெண்ணை, கன்னி பெண்ணை காவு கொடுப்பார்கள். இது அந்த காலத்தினுடைய நடைமுறை வழக்கம். இப்போது அரசாட்சி மாறிவிட்டது. அம்ருமாஸ் அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், இங்க தண்ணி வத்தி போச்சுன்னு சொன்னா நாங்க அந்த தண்ணீரிலே, நாங்க அந்த நதியிலே காவு கொடுப்பது வழக்கம், இதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டபோது ஒருபோதும் நான் அப்படி ஒரு உயிரை பிரிப்பதற்கு அனுமதி வழங்க மாட்டேன் என்று சொன்னார். எந்த பலியாக இருந்தாலும் பாருங்கள், கன்னி பெண்களைத்தான் சொல்வார்கள், ஏன் கன்னி ஆண்களை கொடுக்க மாட்டார்கள். பெண் என்று சொன்னாலே காவு கொடுக்கப்பட வேண்டியவள், உயிர் வாழத்திற்கு தகுதி இல்லாதவள் என்றெல்லாம் இருந்த நிலை ஒரு காலம். அபுநாஸ் அவர்கள் உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு தபால் எழுதுகிறார்கள். உமர் பின் கத்தாப் அவர்கள் பதிலாக 2 கடிதங்களை எழுதி அனுப்பினார்கள். ஒன்று அபுநாஸ் அவர்களுக்கு, உடனடியாக அதை தடுத்து நிறுத்துங்கள், எந்த உயிரும் தண்ணீர் வருவதற்காக கொல்லப்படக்கூடாது, எனவே அந்த பெண்ணை அந்த அந்த செயலை தடுத்து நிறுத்துங்கள். இரண்டாவது நான் தருகின்ற இந்த கடிதத்தை அந்த நைல் நதியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி 2 கடிதங்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். நைல் நதிக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே ஒரு வாசகத்தை எழுதியிருந்தார்கள், நதியே நீ ஓடுவது உன்னுடைய சக்தியை கொண்டாயிருந்தால், உன்னுடைய சக்தியின் மூலத்தான் நீ ஓடுவதாக இருந்தால் உன்னை பற்றி எங்களுக்கு தேவையில்லை, உன்னுடைய சேவை எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் அதே நேரத்திலே அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவின் பேரில் நீ ஓடுவதாக இருந்தால் இப்போது நான் சொல்லுகிறேன் நீ ஓடு என்று அந்த கடிதத்திலே எழுதியிருந்தார்கள். அந்த கடிதத்தை கொண்டு போய் நைல் நதியிலே போடப்பட்ட உடனேயே நைல் நதி பெருகெடுத்து ஓடியது. அன்றிலிருந்து அந்த வழக்கம் தடைப்படுத்தப்பட்டன, நிறுத்தப்பட்டன. அது மட்டுமல்ல, பிற்காலத்திலே நபீசத்தில் மிஸ்ரியா இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அதுபோலவே அந்த நதி வற்றிவிட்டது. நபீசத்தில் மிஸ்ரியா என்று சொல்லுகிற ஒரு ஆன்மீக பேரரசி, இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திலே மிகப்பெரிய ஆன்மீகத்திலே மிக உச்ச நிலை அடைந்தவர்கள் ராபியத்துல் பஸ்ரியா, நபீசத்தில் மிஸ்ரியா போன்ற பெண்மணிகள்.
ஆண்களைப் போல ஆன்மீகத்திலே மிகப்பெரிய உச்சநிலையை அவர்களால் அடைய முடியும் என்று இந்த உலகத்திற்கு நிரூபித்தவர்கள் நபீசத்தில் மிஸ்ரி அவர்கள், இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அவர்களுக்கும், ஹசன் பசீர் ரஹமத்துல்லா அவர்களுக்கும் ஆசிரியராக இருந்தவர்கள், பலவிதமான ஆன்மீக ஞான கருத்துக்களை அவர்களுக்கு போதித்தவர்கள், அவ்வளவு உயரிய அந்தஸ்திலே இருந்தவர்கள். அவருடைய காலத்தில் இது போல் நதி வற்றிவிட்டது. நபீசத்தில் மிஸ்ரி அவர்கள் தபாலெல்லாம் எழுதவில்லை. அவர்கள் வீட்டிலே இருந்த ஒரு பழைய துணியை கிழித்து அந்த வந்தவர்களிடத்திலே கொடுத்து இதனை போய் அந்த நைல் நதியிலே போடுங்கள் என்று சொன்னார்கள். அது போட்ட உடனே நைல் நதி பெருகெடுத்து ஓடியது. ஒரு ஆணினால் செய்யக்கூடியதை ஒரு பெண்ணாலும் செய்ய முடியும் என்பதனை இது போன்ற வரலாறுகள் நிரூபித்து காட்டுகின்றன. என்றைக்குமே பெண்ணை இஸ்லாம் உயர்த்தி இருக்கிறது, உயர்வாகத்தான் கருதி இருக்கிறது. எந்த சமுதாயம் சொல்லியிருக்கிறது தாய்மை ஒரு பெற்றெடுத்த ஒரு குழந்தையை அந்த குழந்தையினுடைய தாயினுடைய காலடியில் தான் மகனுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்பதாக பெருமானார் சொல்லால் சொன்னார்களே. இதுபோன்று எந்த தாய்மையாவது யாரையாவது உயர்த்தி சொல்லியிருக்கிறார்களா? பெருமானார் சொல்லால் சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதர் எப்போது உயர்வடைகிறார் என்று சொன்னார், எப்போது அல்லாஹு தாலாவை பரிசுத்தமாக சந்திக்கிறார், பரிசுத்தமான நிலையிலே ஒரு மனிதன் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் அடிமையில்லாத சுதந்திரமான சாலிகான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் பரிசுத்தமானவராக அல்லாவை சந்திக்க முடியும். நீங்க என்னதான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்று திருமணத்தை விட்டுவிட்டு பெண்ணோடு உறவு கொள்வதை விட்டுவிட்டு எந்த ஆன்மீகத்தையும் நீங்கள் அடைய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு மனிதனுடைய பிறப்போடு பிறவியோடு அந்த பெண்ணினத்தையும் ஒன்றாக இணைத்து வாழ்ந்த வரலாறுகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவார்கள், பெண்கள் என்று சொன்னால் அதாவது சொல்லுவார்கள் இவர்கள், அதாவது வேதிகள், மூடர்கள், அறியாமையிலே உள்ளவர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள், பிசாசு என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் எத்தனையோ கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை குறித்து இஸ்லாத்தினுடைய மூன்று பகுதிகளிலே நான்கு பகுதிகளில் மூன்று பகுதியை ஆயிஷாவிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு விஷயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தெரியும். பிற்காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பல சஹாபாக்களுடைய ஆசிரியராக வைத்து எல்லா விஷயங்களையும் கேட்டு தெளிந்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறோம். நான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய படுக்கையில இருக்கிற போது, உட்கார்ந்திருக்கிற போது எனக்கு வகி இறங்கி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய உயரிய அந்த தூதுத்துவம் என்பது ஒரு பெண் மனைவி இடத்திலே உட்கார்ந்திருக்கிற போது இறங்குகிறது என்று சொன்னால் இங்கே அவரை தீண்டத்தகாதவர் என்று இஸ்லாம் பார்க்கவில்லை. இஸ்லாம் அவர்களை உயரிய அந்தஸ்திலே வைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு மடியின் மீது சாய்ந்தவர்களாகத்தானே அவருடைய உயிர் பிரிந்தது. உயிர் பிரிகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? அன்ன ரஃபீக்குல்லாஹ், நான் உயரிய என்னுடைய நண்பியினை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வை சந்திப்பதற்காக போகிற அந்த தருணமும் ஒரு பெண்ணுடைய மடியிலே இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்தது என்று சொன்னால் இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களை உயர்த்தி இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்க வேண்டும். மற்றபடி இஸ்லாமும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்று வருகிற போது அவர்கள் மனிதனுடைய, அதாவது ஆணுடைய சில இயல்பான நிலைகளுக்கு மாற்றமானவர்கள், குறைவுள்ளவர்கள் தான். ஆண் உடுத்துவது போன்று பெண் ஆடை உடுத்த முடியாது, ஆண் அணிவது போன்று அணிய முடியாது, ஆண் நடப்பது போன்று நடக்க முடியாது. இஸ்லாம் அதற்கு கட்டுப்பாடுகளை வைக்கிறது. ஆண்களுக்கு எப்படி சில விஷயங்களே கட்டுப்பாடு இருக்கிறதோ அதே போல பெண்களுக்கும் இருக்கிறது. செல்லாது சொல்லி காட்டுவார்கள், சத்தம் வருகின்ற சலங்கைகளை பெண்கள் அணிந்து நடக்க வேண்டாம். சத்தம் வருகிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது வளையலாக இருக்கட்டும், அதுபோல கால் பொலுசாக இருக்கட்டும், அல்லது தரையிலே காலை அடித்து பெண்ணுடைய சப்தம் என்ற நிலையிலே தெரிகின்ற அளவுக்கு நடக்க வேண்டாம் என்று சொன்னால் அது மற்ற ஆண்களுடைய உள்ளத்திலே சபலத்தை உண்டாக்கும், அவர்கள் தவறு செய்வதற்காக தூண்டுதலாக அமையும். செல்லாது சொல்லி காட்டுவார்கள், அப்படி அணுகிற ஒரு நிலையிலே சைத்தானும் அவளோடு செல்கிறான். இஸ்லாத்தில் ஒரு பெண் தனியாக பயணம் செய்யக்கூடாது. ஹஜ் என்பது ஆணுக்குள்ள கடமையை போல பெண்களுக்கும் கடமைதான். இந்த போதிலும் கூட ஆணுக்கு என்னெல்லாம் ஹஜ்ஜுக்கு சரத்துகள் இருக்கிறதோ, நிபந்தனைகள் இருக்கிறதோ, அதே நிபந்தனைகள் பெண்களுக்கும் உண்டு. உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், காபத்துல்லாவுக்கு சென்று வருகிற அளவுக்கு அவரிடத்திலே சக்தி இருக்க வேண்டும், பொருளாதார வசதி இருக்க வேண்டும், போய் வருகின்ற திரும்புகின்ற வரையிலும் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களுக்குரிய ஏற்பாடுகளை அவர் செய்ய வேண்டும். இப்படி சில நிபந்தனைகள் உண்டு, அதுபோல பெண்ணுக்கும் உண்டு. ஆனால் கூடுதலாக இன்னொரு நிபந்தனை என்னவென்று சொன்னால், மகரமானவர்களோடு தான் அவள் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்ல வேண்டும், பயணமும் செல்ல வேண்டும். மகரம் இல்லாத யாரு கூடயும் செல்லக்கூடாது. மகரம் என்று சொன்னால் கணவன், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தந்தை, சிறிய தந்தை, இது மாதிரியான நபர்களோடு தான் அவள் செல்ல வேண்டும். அதெல்லாமல் தனியாக செல்லக்கூடாது, தனியாக செல்வதற்கு அனுமதி இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே பெண்களை இஸ்லாம் தடுத்து வைத்திருக்கவில்லை. பல தடவை சொல்லி காட்டுகிறோம், இதாவுடைய நேரம் இருக்கிறதே பெண்கள் வீட்டிலே இருக்க வேண்டிய நேரம், இதாவுடைய காலம். கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாட்கள், விவாகரத்து செய்யப்பட்டு விட்டால் அல்லது குல்லா பெற்று விட்டால் அல்லது வேறு பசுகை என்ற அந்த திருமண முடிவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் 3 மாத காலம் இதாவுடைய காலம். எந்த நேரத்திலே விடப்பட்டதோ அந்த அந்த நொடியிலிருந்து இதாவுடைய நேரம் ஆரம்பமாகும். கணவன் உயிர்ப்பு இருந்து அந்த நொடியிலிருந்து ஆரம்பமாகும். அதிலிருந்து 4 மாதம் 10 நாட்கள் இதா இருக்க வேண்டும். கணவனை இழந்த பெண், இறந்து போய்விட்ட மனிதருடைய மனைவி, அப்படி இதாவுடைய காலத்தில் அவ வெளியே செல்லக்கூடாது, பொதுவான சட்டம். ஆனால் அவளுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, மருத்துவரை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, சிகிச்சை பெற வேண்டியது இருக்கிறது, அல்லது அவள் உழைத்துத்தான் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது. பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு வேறு எந்த ஏற்பாடும் இல்லை என்று சொன்னால் உழைப்பதற்கு கூட அவள் போகலாம், தடை இல்லை. மருத்துவரிடத்தில் தாராளமாக அவள் சென்று சந்திக்கலாம், தடை இல்லை. தன்னுடைய அவசிய நிலைகளுக்காக வேண்டி அவள் போகலாம். விறகு பெருப்பது, அந்த காலத்தில் விறகு பெருக்குவதற்காக வேண்டி போவார்கள், நூல் நுற்பதற்காக வேண்டி போவார்கள், உழைப்பதற்காக வேண்டி போவார்கள், தடை இல்லை. தடையை செய்யப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலும் கூட பெண்கள் வெளியிலே போவதற்கு அனுமதி உண்டு. யாரும் பெண்களை கூட்டி வைக்கவில்லைங்க. அவர்களால் தீமைகள் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகிறது. அதையே பெரிதாக நினைத்து அதை விமர்சனம் செய்து முஸ்லிம்கள் பெண்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள், அவர்களை நிப்பாட்டுவதில்லை, வெளியில் அனுப்புவதில்லை என்றெல்லாம் சொல்லி புரட்சிகரமான செயல்களை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொன்னால் தப்பான வழியை கொண்டு சேர்த்து விடும். இன்றைக்கு எத்தனையோ அநாகரிகங்கள் நடக்கின்றன. டெல்லியிலே நடந்த அந்த பாலியல் பலாத்காரத்தை நினைத்து பாருங்கள், சமீபத்தில் சிறுச்சேரியிலே நடந்த நிலையை நினைத்து பாருங்கள். ஒரு பெண் அந்த சூரியன் மறைந்த பிறகு இருட்டிலே 10 மணி 11 மணிக்கு மேலாக தனியாக நடந்து வருகிற போது நிச்சயமாக சைத்தான்கள் உளறுவார்கள், அந்த நேரத்தில் உலாவுவார்கள், அதற்கென்று கபலீகரம் செய்து விடுவார்கள். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் பெண் என்ன செய்யக்கூடாது, வெளியிலே போகக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜின் போது தன்னுடைய அனைத்து மனைவிமார்களையும் என்ன செய்தார்கள், ஹஜ்ஜுக்கு அழைத்து வந்தார்கள். நீங்க வரக்கூடாது, வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை தடுத்து வைக்கவில்லை, தன்னோடு அழைத்து வைத்திருந்தார்கள். உம்ராவுக்காக வேண்டி நியத்தி செய்து அங்கே ஏராம் கட்டி விட்டு வந்தார்கள் மக்காவுக்கு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்த இடத்திலே மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது, மாத தீட்டு உண்டாகிவிட்டது. இப்போது ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், உம்ராவுக்கு நான் இஹ்ராம் கட்டியிருக்கிறேன், எனக்கு மாத தீட்டு ஏற்பட்டு விட்டது, என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உம்ரா செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். உம்ரா செய்ய வேண்டாம், ஹஜ்ஜினுடைய நாள் அரபாவுடைய அந்த தினம் 9வது நாள், அன்றிலிருந்து ஹஜ்ஜினுடைய கிரியைகள் ஆரம்பமாகும். அந்த அரபா நாள் வருவதற்குள்ளாக சுத்தமாகிவிட்டார்கள். செல்லாது சொன்னார்கள், ஹஜ்ஜிக்காக வேண்டி ஏராம் கட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜிக்காக ஏராம் கட்டி ஹஜ்ஜை முடித்து விட்டார்கள். முடித்து விட்ட பிறகு செல்லாது சிரமர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, மதீனாவிலிருந்து வருகிறவர்கள் அத்தனை பேர்களுமே துல்ஹுலைஃபா என்ற இடத்திலிருந்து தான் ஏராம் கட்டி வர வேண்டும். அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் அங்கிருந்து மக்காவிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், தனியும் என்ற இடத்திலே இருந்து அந்த இடத்திற்கு போய் ஏராம் கட்ட வேண்டும். எனவே அவருடைய சகோதரர் ஆயிஷா ரலியல்லாஹு சகோதரர் அப்துல் ரஹ்மான் என்ற சஹாபியை அழைத்து, உங்களை சகோதரியை தமீமுக்கு அழைத்து செல்லுங்கள், அங்கிருந்து அவர்கள் ஏராம் கட்டி கொண்டு வரட்டும் என்று அனுப்பி வைத்தார்கள். அங்கிருந்து சில மைல் தூரம் சென்று ஏராம் கட்டி விட்டு மக்காவிலே வந்து கும்ராவை நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கு அந்த பிரச்சனை உண்டான காரணத்தினால் அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பேரே மஸ்ஜித் ஆயிஷா என்றுதான் பெயர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பெண்கள் அப்படி வெளியில முக்கியமான காரியங்களை ஆற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப ரோஷம் உடையவர்கள், பெண்கள் வெளியில நடமாடுவதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் இரவு நேரங்களிலே சில நேரங்களிலே கழிப்பறை வசதி இல்லாத காரணத்தினால் வெளியில சென்று கொஞ்சம் புதர்களிலே கழிப்பறையை முடித்து விட்டு வருவார்கள். அப்படி ஒரு நாள் வெளியில போகிற போது அன்னை சவுதா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி மனைவிமார்களிலே ஒருவர், உம்முஹாத்துல் முஃமினீன், வெளியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து விட்டார்கள். ஏன்னா சவுதா ரலியல்லாஹு கொஞ்சம் உயரமாக இருப்பார்கள், இருட்டில் தான் போவார்கள், பகலில் எங்கும் தெரிய மாட்டார்கள். ஏதாவது அந்த மாதிரி தேவை என்று வருகிற போது இருள் சூழ்ந்து விட்ட பிறகுதான் போவார்கள். அன்னைக்கெல்லாம் அவங்களுடைய காலகட்டத்திலே எந்த விளக்கும் வெளிச்சமும் கிடையாது, இருளிலே போவார்கள். இருளிலே போன போதும் கூட உடலை முழுவதுமாக மறைத்து போன பிறகும் கூட உமர் அல்லாஹ் அவர்களுக்கு தெரிந்து விட்டது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்பதாக சப்தமிட்டு கூப்பிட்டார்கள். அன்னையரே, சகோதர அல்லாஹ்வர்களே, உங்களை நான் அடையாளம் கண்டுகொண்டேன் என்று சொன்னார்கள். உங்களை அடையாளம் கண்டுகொண்டேன். ஏன் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த பெண்மணியும் அப்படி போவது அவங்க விரும்புறதில்லை. நிர்பந்தத்திற்காக அவசியத்துக்காக போகிறார்கள் என்ற போதிலும் கூட அதற்கு தடை வர வேண்டும். சகோதர அல்லாஹ்வர்களை நாம பார்த்தோம் இப்படி சொல்லிட்டோம் சொன்னா அவங்க வெக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் சொல்வார்கள், உமர் அல்லாஹ் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மானம், அதிக மானம் உள்ளவர்கள். எனவே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். உடனே அல்லாஹு தஆலா அதற்கு தடை வசனத்தை இறக்கி விடுவான் என்ற நோக்கத்தில் தான் அப்படி செய்தார்கள், அப்படி அழைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது ஸல்லல்லாஹு அமைதியாக இருந்தார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி வைத்தான், அவசிய தேவைகளுக்காக வேண்டி நீங்கள் செல்வதிலே குற்றம் இல்லை, நிர்பந்தத்திற்காக, வேற எந்த காரணத்துக்காக வேண்டி வெளியே போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர்கள் அங்கங்க கூட்டு போறாங்க பெண்களை, மார்க்கத்தின் பெயரை சொல்லி அழைத்து கொண்டு போகிறார்கள். வேறு வேறு காரணங்களுக்காக வேண்டி அழைத்து போவதும் உண்டு, மார்க்கத்தினை பெயரை சொல்லி அழைத்து போகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியிலே நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்று போகிறார்கள். எந்த அவசியமும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பள்ளிக்கு வர வைத்திருப்பார்கள், அனுமதித்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து சஹாபி பெண்கள் கேட்கிறாங்களே, யார் ரசூலுல்லாஹ், ஆண்கள் ஜிஹாதுக்கு போகிறார்கள், வீர மரணம் அடைகிறார்கள், மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே, நாங்கள் எல்லாம் அப்படி போர்க்களத்திற்கு வர முடியவில்லையே, வீர மரணம் எய்துகின்ற வாய்ப்பு எங்களுக்கு இல்லையே என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் போர்க்களத்திற்கு வர வேண்டாம், ஷஹீதாக கூட நீங்கள் ஆக வேண்டாம், அந்த ஷஹீதுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வீட்டிலே இருந்தால், வீட்டிலே இருந்தால் ஷஹீதுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த அர்த்தம், அந்த வார்த்தையில் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. ஒரு பெண் வீட்டிலே இருப்பதனால் அவள் மட்டும் பாதுகாப்பு அடைவதில்லை, அதுபோன்று இருக்கக்கூடிய ஆண்களும் பாதுகாப்பை பெறுகிறார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்க சொன்னார்கள். தொழுகைக்கு வருவது கூட ஆண்களுக்கு பள்ளிவாசல வந்து தொழுவது கட்டாயம், ஜமாத்திலே கலந்து கொண்டு தொழுவது பெண்களுக்கு கட்டாயம் இல்லை. கட்டாயம் இருந்திருந்தால் ஜுமா தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான தொழுகைக்கு வர வைத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட ஒரு பெண்மணி கூட பள்ளிவாசலே சென்று ஜுமா தொழுவது கிடையாது. ரெண்டு நேரம் தொழுகைக்கு, மூணு நேரம் தொழுகைக்கு போவாங்க, மாரிபுக்கு போவாங்க, இஷாவுக்கு போவாங்க, பஜ்ருக்கு போவாங்க. சில பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் யாரும் பள்ளிக்கு வந்ததாக ஹதீஸிலே காண முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரியமான மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பள்ளிவாசலுக்கு வந்ததாக ஒரு சரித்திரத்தையும் ஆதாரத்தையும் பார்க்க முடியாது. பெருமானார் ரசூலுல்லாஹ் என்ன சொல்வார்கள், நீங்கள் வீட்டிலே தொழுகு, பள்ளிவாசலிலே வந்து தொழுவதை விட வீட்டிலே தொழுவது சிறந்தது, வீட்டிலே முன் ஹாலிலே தொழுவதை விட உள்ள அறையிலே தொழுவது சிறந்தது, உள்ள அறையிலே தொழுவதை விட பெண்களுக்கென்று தனியாக இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கப்பட்ட அந்த மூலையிலே தொழுவது சிறந்தது. எனவேதான் சகோதர ரலியல்லாஹு பிற்காலத்தில் நிறைய பேர்கள் ஹஜ் உம்ராவுக்கு போவார்கள், வருஷம் வருஷம் போவாங்க. அன்னையார் சகோதர அவர்கள் போக மாட்டார்கள். இப்னு ஸீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மற்ற சஹாபிய பெண்மணிகள் அவர்களிடத்திலே சென்று கேட்கிறார்கள், வருஷம் வருஷம் எல்லா சஹாபிய பெண்மணிகளும் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறாங்களே, நீங்க ஏன் போறதில்லைன்னு கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, வாழ்க்கையிலே ஒரு முறை ஹஜ்ஜு செய்வது உம்ரா செய்வதும் கடமை, அந்த கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன், ரசூலுல்லாஹ்வோடு நான் இணைந்து போய் நிறைவேற்றி விட்டேன், அதுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு தடை போட்டிருக்கிறான் இங்கே வெளியில வரக்கூடாது என்பதாக, எனவேதான் நான் வீட்டிலே இருக்கிறேன், நான் வெளியிலே போவதில்லை. வயசான நிலையிலும் கூட, இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட சவுதா நாய்க்கு வயது கூட, அப்படி இருந்தும் கூட அவர்கள் கடைசி காலம் வரையிலும் வீட்டிலிருந்து வெளியே வந்ததில்லை. எப்போ அவர்கள் வெளியிலே வந்தது என்று வந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஜனாசாயி மையத்தான பிறகுதான் அவருடைய வீட்டு படியிலிருந்து அவர்களுடைய உடலை வெளியிலே கொண்டு வரப்பட்டது. அவ்வளவு பக்குவமாக இருந்திருக்கிறார்கள் பெண்கள். அவர்கள் அப்படி இருப்பதன் காரணத்தினால் அவர்களுக்கு பாதுகாப்பு, அவசியம் என்று சொன்னால் போகலாம், தடையில்லை. போர்க்காலத்திற்கு செல்லலாலுசன சில பெண்களை அழைத்து சென்றார்கள் என்ற ஹதீஸிலே வருகிறது. அதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டுதான் நாங்களும் அழைத்துச் செல்கிறோம் என்று சொல்வார்கள். போர்க்களத்திலே சில பெண்கள் விரும்பிய பெண்கள் போலாம், சஹாபாக்களுக்கு ஆர்வப்படுத்தியதை போல எல்லாரும் போர்க்களத்திலே கலந்து கொள்ளுங்கள் என்று ஆர்வப்படுத்தப்படவில்லை. எந்த பெண்கள் ஆசைப்பட்டு நாங்களும் வருகிறோம் என்று விருப்பத்தை சொன்னார்களோ அப்படிப்பட்ட சிலைகளை அழைத்துச் சென்றார்கள். எதற்காக என்று சொன்னால், அங்கே அடிபட்டு கிடப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கும், காயம்பட்டவர்களுடைய காயத்திற்கு மருந்து கொடுப்பதற்கும், இது மாதிரியான இந்த செவிலியருடைய பணியை செய்வதற்காகத்தான் செல்லலாசன் அழைத்து போனார்கள். அது நிர்பந்தம். போர்க்காலத்திலே இது போன்ற சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. ஆண்கள் பட்டாடை அணியக்கூடாது இல்லையா, போர்க்காலத்திலே அணிந்து கொள்ளலாம். காரணம் என்று சொன்னால், அந்த வேகமான அந்த வாள்வீச்சு வீசப்படுகிற போது அந்த பட்டு துணியாக இருந்தால் அது வடிக்கு கீழே வந்துவிடும், அடிபடாது. அதனால பட்டாடை அணிந்து கொள்ளலாம் போர்க்களத்திலே மட்டும். மற்ற நேரங்களில் பட்டாடை அணிவது ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல முடியில சாயம் அடித்துக் கொள்ளலாம், கருப்பு சாயம் பூசிக்கொள்ளலாம், மற்ற நேரங்களில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. போர்க்களத்திற்கு போகிற போது வெள்ளை முடி கருப்பாக்கிக் கொள்ளலாம். இது போல சில நிர்பந்தங்கள் போர்க்களங்களிலே உண்டு. அது மாதிரி தான் பெண்களும் போர்க்களங்களுக்கு அழைத்து வரப்பட்டார்களே தவிர, எல்லா நேரத்திலும் அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் என்று சொல்லி பெண்களை வெளியே கொண்டு வருவது இஸ்லாத்தை பற்றி புரியாதவர்கள் செய்கின்ற செயலாகும். பெண்கள் அதிகமாக வெளியிலே நடவானதால் என்னெல்லாம் நடக்கிறது இன்றைக்கு பாருங்கள். எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு கஷ்டம் உண்டாகிறது. திருமணங்களிலே போனால் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்து விடுகிறார்கள். அதை தடுப்பதற்கான எந்த விதமான செயல்பாடுகளையும் யாரும் செய்யறதில்லை, ஏற்பாடுகளை செய்வதில்லை. ஆண்களும் பெண்களும் கலந்து உட்கார்ந்திருக்கிறாங்க, கலந்து சாப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் சாப்பிடக்கூடிய டேபிளுக்கு பின்னால் வந்து பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் சாப்பிடக்கூடிய டேபிளுக்கு பின்னால் ஆண்கள் போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி வரைமுறை தான் இஸ்லாம் எதிர்க்கிறது. ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் எந்த ஆணை பற்றிய சிந்தனையும் வந்துவிடக்கூடாது. பெண் என்று சொன்னாலே ஒரு பலகீனமான உள்ளமுடையவர்கள் தான். அப்போ முரல்லா தரங்கள் சொல்லி காட்டுவார்கள். அவங்க தான் பெண்களுடைய விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. சொல்லுவார்கள், பெண்களுக்கு நீங்க அதிகமான துணிகள் எடுத்துக் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, அதிகமான ஆடைகளை எடுத்துக் கொடுக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு அந்த அலங்காரத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு விரும்புவார்கள். எல்லா பெண்களும் அப்படித்தான். அதனால் அவர்களுக்கு குறைவான ஆடைகளை எடுத்துக் கொடுங்கள் என்று சொல்வார்கள். வீட்டில் போய் சொல்லிடாதீங்க. உமரல்லா தானுடைய கருத்து, நாம என்னமெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், என்னமெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அவங்க இன்னும் அழகுபடுத்திக்கிட்டும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தைகளை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு பெண் மனமான ஒரு பொருளை அணிந்து கொண்டு, மனமான பொருளை பூசிக்கொண்டு மற்ற ஆண்கள் போகக்கூடிய இடத்திற்கு வருவாளானால் ஒழுக்கம் கட்டவள் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய தனக்குள்ள அந்த மனத்தை, அந்த வாசனையை கூட அடுத்தவர்கள் நுகர செய்யக்கூடாது, அடுத்தவர்கள் பார்க்கக்கூடாது என்று சொன்னால் இயல்பு அப்படித்தான். ஒரு மனிதனுடைய இயல்பு என்பது அப்படித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கால வரையில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களை விட்டு போகிறேன், எனக்கு வேற எதை பத்தி எனக்கு பயம் இல்லை, ஒரே இரண்டு விஷயங்களை உங்கள் மீது நான் பயப்படுகிறேன். ஒன்று, பொருள் சேர்ப்பதின் மீது உங்களுக்கு ஆசை ஏற்பட்டு விடுவதை பயப்படுகிறேன். இந்த பொருள் சேர்ப்பதின் மீது பேராசை உண்டானால் தப்பான வழியில் போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, எனவே அதை பற்றி நான் அஞ்சுகிறேன். இன்னொன்று, பெண்களை உங்களின் மீது உங்களை ஒன்றாக கலந்து விடுவதை நான் அஞ்சுகிறேன். பெண்கள் சாதாரணமாக ஆரம்ப காலத்தில் இருந்தது, ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால், அந்த சட்டம் வருவதற்கு முன்னால் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களோடும் சகஜமாக பேசிக் கொள்வார்கள். ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து பேசிக்கிடுவாங்க. பெருமானார் சல்லாசனுடைய காலத்தில் தான் அது தடை செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைமார்களிடத்திலே அல்லாஹ் வசனத்தை ஆரம்பத்தில் அவர்களுக்கு தான் இறக்கி வைத்தான். சஹாபாக்களுக்கு சொன்னான், நீங்கள் ரசூலுல்லாஹுடைய மனைமார்களுடைய வீட்டுகளிலே ஏதாயிலும் பொருளை கேட்பதற்காக வேண்டி நீங்கள் போனால் மறைவாக இருந்து கேளுங்கள். நீங்களும் திரை மறைவிலே இருந்து அவர்களுக்கு அதை கொடுங்கள், வெளியில வந்து விடாதீர்கள், பளிச்சின வெளியில வரக்கூடாது. இன்னைக்கு புர்கா போட்டிருக்காங்க, புர்காவுடைய உடலை மறைத்திருக்கிறது, மனதை மறைக்கவில்லை. இன்றைக்கு இருக்கிற புர்காவுடைய தரம் அதுதான். உடலை மறைக்கிறது அதை ஒத்துக்கொள்ளலாம், மனதை மறைக்கவில்லை. செல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு மனிதர் வருகிற போது, தெருவிலே வருகிற போது நீங்கள் அந்த மனிதரை எதிர்நோக்கி, ஒரு ஆணை எதிர்நோக்கி போகாதீர்கள். ஏதாயிலும் சுவர்களோ அல்லது வேற ஏதாவது மறைவான இடங்கள் இருந்தால் அந்த ஆண் உங்களை தாண்டி போகிற வரையிலும் ஒதுங்கி நின்று கொள்ளுங்கள். இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால், ஒழுங்கீனமான செயல் எந்த விலையிலும் எந்த நிலையிலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இப்படி இஸ்லாமர்களை பாதுகாக்க சொல்கிறது. எத்தனை எத்தனை விஷயங்களிலே நாம் அவர்களை வெளியிலே கொண்டு வந்து எப்படியெல்லாம் நடத்தாடுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமணங்களிலே வீடியோ வைக்கிறார்கள். அங்கே புதுமண பெண் கணவனுக்கு மட்டுமே பார்க்க வேண்டிய நிலையிலே உள்ள பெண்ணை ஆயிரக்கணக்கானவர்கள் பார்ப்பதற்குரிய அந்த ஸ்கிரீன்களை ஏற்படுத்தி விடுகிறார்கள். மண்டபத்துக்குள்ளேயும் ஸ்கிரீன் இருக்கிறது, வெளியிலேயும் இருக்கிறது. சாப்பிடுவதை விட்டுவிட்டு இந்த ஸ்கிரீனை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பொண்ணு அழகாக இருக்கிறதா என்று. எவ்வளவு கொடூரங்கள் நடக்கின்றன, இதெல்லாம் சொன்னாலும் புரியுறது கிடையாது. இப்படித்தான் இஸ்லாம் அதாவது அந்நிய பெண்களை பார்ப்பதற்கு நமக்கு தடை விதித்திருக்கிறது, அவரிடத்தில் பேசுவதற்கு தடை விதித்திருக்கிறது. இன்றைக்கு இந்த இணையதளத்தின் மூலமாக பேஸ்புக்கின் மூலமாக எத்தனை எத்தனை கொடூரங்கள் நடக்கின்றன பார்க்கத்தானே செய்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றன. பம்பாயில் இருக்கக்கூடிய ஒரு 14 வயது சிறுமி, 9வது படிக்கக்கூடிய பெண், வெளியில் அவங்க வீட்டில் கூட பேஸ்புக்கினுடைய அந்த இணையதள வசதி கிடையாது, வெளியில போய் அந்த ப்ரொவிஷன் சென்டர்ல போய் காசு கொடுத்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு பையனிடத்துல பேஸ்புக்கில் நட்பு ஏற்பட்டது, அந்த பேஸ்புக்கிலே பேசிக்கொள்ளலாம், சாப்பிட்டியா தூங்கினியா அப்படின்னு பேசிக்கலாம். அது மாதிரி அதுல பேசிக்கொண்டார்கள். கடைசியில் அவன் சொன்னா, நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னா, இந்த இடத்துக்கு வான்னு சொன்னா, அந்த இடத்துக்கு இந்த சிறுமி போனால் அந்த சிறுமியை அவன் கெடுத்து விட்டான். கெடுத்து விட்டதுன்னு மட்டுமல்லாது, சொன்னா உன்னுடைய தோழிகள் இருந்தா அதையும் எனக்கு அறிமுகப்படுத்துன்னு சொன்னா, அத்தனை பேரையும் அவன் கபலீகரம் பண்ணிட்டான். கடைசியில் இந்த பெண் 14 வயது சிறுமி அபலை கேட்கிறார், நான் உங்ககிட்ட என்னையே நீ திருமணம் முடிச்சுக்க, உன்னை நம்பி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னபோது அவன் சொன்னானா, இதை நான் ஒரு ஹாயா செய்துட்டு இருக்கிறேன், என்னுடைய பொழுதுபோக்கு இதுதான், உன்னெல்லாம் திருமணம் முடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டான். அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார். இவ்வளவு பிரச்சனைகள் எதனால் வருகிறது என்று யோசிப்பது கிடையாது. உடனே இஸ்லாத்தின் மீது குறை சொல்லி, இஸ்லாத்தினுடைய சட்டங்களின் மீது குறை சொல்லி விடுவது. லண்டனிலே ஒரு பெண்ணை இரண்டு வாலிபர்கள் சேர்ந்து கெடுத்து விட்டார்கள். அந்த பெண் சத்தமிட்டு அலறி கூட்டத்தை கூட்டி விட்டால், உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேமராவிலே இந்த ரெண்டு பேர்களுடைய முகமும் பதிவாகிவிட்டது. காவலாளிகள் அந்த ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி கொண்டு போய் நீதிமன்றத்திலே நிறுத்தி விட்டார்கள். அப்ப நீதிபதி கேட்கிறார், யாப்பா கெடுத்தீங்க, இரவு நேரம் யாருமே அந்த தெருவில் இல்லை, தனிமையிலே வந்து கொண்டிருந்தால் அந்த சூழ்நிலை நாங்கள் சாதகமாக்கி கொண்டு நாங்கள் இந்த மாதிரி செய்துட்டோம். நீதிபதி கேட்கிறார், அந்த பெண் வருவதற்கு முன்னால் இன்னொரு பெண் புருக்கா அணிந்து கொண்டு போனாலே ஒரு முஸ்லீம் பெண், அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா என்று கேட்டார். அப்ப அந்த ரெண்டு பேரும் பதில் சொன்னாங்களா, புருக்கா அணிந்து ஒரு பெண் போனா அவ கூட ரெண்டு ஜடகாத்திரமான வாலிபர்கள் போய் கொண்டிருந்தார்கள், அதனால் நாங்கள் அந்த பெண்ணை ஒன்றும் செய்யலை. உடனே நீதிபதிக்கு ஆச்சரியம், அப்படி யாரும் போகலையே, வீடியோ கேமரா பதிவு செய்திருக்கிறது, அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி வீடியோவை திரும்ப போட்டு பார்த்து சொன்னா, அந்த பெண்ணு தான் தனியா தான் போறா, புருக்கா போட்ட ஒரு பெண்ணு, யாரும் கூட இல்லை. ஆனால் இந்த ரெண்டு காமுகர்களுக்கும் ஒரு கண், அவர்களுடைய கண்களுக்கு புலப்பட்டிருக்கிறது, இரண்டு பேர்கள் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக போயிருக்கிறார்கள். இது அல்லாஹ் செய்கின்ற ஏற்பாடு. எந்த ஒரு பெண் தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய மனதையும் பாதுகாத்துக் கொண்டாலும் அல்லாஹ் அவங்களுக்கு மலக்குமாரிகள் மூலமாக பாதுகாப்பு அளிப்பான். இந்த செய்திகள்லாம் பத்திரிகையில பார்க்கிறோம். இது மாதிரி அந்த ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய மானத்தையும் தங்களுடைய கௌரவத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் இஸ்லாம் சில விதிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. வெளியில போகும்போது இப்படி போனோம், கணவனிடத்தில் எந்த அலங்காரங்களையும் காட்டிக் கொள்வதில்லை, ஆனால் 1 to 10 times 100 times வெளியில போகும்போது அலங்கரித்துக் கொள்வார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹி இஸ்லாமின் உபாதத்துக்கு பிறகு காலையில அதிகாலையில சுபூ துளைக்கு பெண்கள் வருவார்கள். பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஜமாத்து கடமை இல்லை ஆண்களை போன்று. ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு ஆண்களுக்கு சொல்லப்பட்டது போன நிர்பந்தங்கள் பெண்களுக்கு சொல்லப்படவில்லை. செல்லல்லாஹு அலைஹி கட்டத்திலே சொல்கிறார்கள், பாங்கு சொல்லப்பட்டு, நேரம் குறிக்கப்பட்டு, இமாம் ஏற்படுத்தப்பட்டு, காமத்து சொல்லப்பட்டு, ஜமாத்து நடக்கக்கூடிய நேரத்தில் வேறு ஏதாவது ஆண்கள் தங்களுடைய பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டிலே இருந்தால், அந்த வீட்டிலே சிறுவர்களும் பெண்களும் இல்லாமல் இருந்தால், அந்த வீட்டை கொளுத்தி விடுவதற்கு நான் நின்றுகிறேன் என்று சொன்னார்கள். அங்க அதில் கருத்து என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கிற அந்த சிறுவர்களுக்கும் அந்த பெண்களுக்கும் தொழுகை கடமை இல்லை, ஆனால் தொழுகை கடமையா இருக்கிற ஆண் அந்த வீட்டிலே இருந்தால், இவர்கள் இல்லாமல் அவன் மட்டும் இருந்தால் அந்த வீட்டையும் அவனை சேர்த்து கொடுத்து நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், ஆண்களுக்கு ஜமாத்துக்கு வருவதற்கு எவ்வளவு கண்டிஷன், எவ்வளவு நிர்பந்தம், பெண்களுக்கு அப்படி கிடையாது என்று சொன்னால் இப்படி சூழ்நிலையில் வரும் என்ற காரணத்தினால்தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண்களை பார்ப்பார்கள் அவர்கள். ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அலி ரலியல்லாஹு ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் அவங்க இருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. அந்த காலத்திலே பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை பார்க்கிற போது சொல்வார்கள், இந்த பெண்கள் இவ்வளவு அலங்கரித்துக் கொண்டு வருகிறார்கள், தங்களுடைய ஆடைகளை இந்த மாதிரி எல்லாம் சுத்தமாக புது ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு வெளியில போகிற போது இயல்பு அவர்களுக்கு அப்படித்தான், அப்படி வருகிறார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இப்படி அவர்கள் வந்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை வர வேண்டாம் என தடை செய்திருப்பார்கள் என்றான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன விஷயம் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பெண் அவளுடைய மார்க் தொழுகையை விட வேற என்ன முக்கியம்? ஒரு மனிதனுடைய அமல்களிலே, ஒரு முஸ்லிமுடைய அமல்களிலே, மூமினுடைய அமல்களிலே தலையானது தொழுகை, அதை விட முக்கியமானது ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட தொழுகையிலேயே அவர்கள் ஜமாத்தோடு வந்து சேர வேண்டிய அவசியம் இல்லை என்று இஸ்லாம் அவர்களுக்கு விளக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த அதை விடவும் அவர்களுக்கு முக்கியம் அவருடைய மானத்தை பாதுகாப்பதுதான். இது மாதிரியான தவறுகள் நிகழாமல் தடுப்பதுதான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவேதான் இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த வரைமுறைப்படி அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை இது மாதிரியான கூடுமான வரை இது மாதிரியான திருமணங்களிலே அழைத்து போவது தப்பில்லை. அவர்கள் அழைத்து போகாட்டி குடும்பத்திலே பிரச்சனை உண்டாகும், உறவுகளிலே சிதைவு உண்டாகும், எல்லாம் உண்மைதான். ஆனால் அழைத்து போகிற அவர்கள் பாதுகாப்பான நிலையில இருக்க வேண்டும். ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக சேர்த்து விடக்கூடாது. ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்திலே பெண்களை வீடியோ எடுத்து இங்க படம் பிடிக்கு காட்டக்கூடாது. வீடியோ பத்தி சிலர்கள் ஆதரவு தெரிவித்து பேசுவார்கள், அது என்ன, அது எடுத்தா தப்பா, இந்த காலத்துல வீடியோ இல்லாம கல்யாணமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படியான சிந்தனைகள் வளர வளர இன்னும் அதாவது ஒழுக்க சிதைவுகள் தான் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வீடியோ கவரேஜ் செய்யக்கூடியவர் வேற யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்க, ஒருத்தர் கேமரா வச்சிருப்பாரு, ஒருத்தர் லைட்டை வச்சிருப்பாரு. அவங்க யாரும் மகரமானவங்களா? அந்நியர்கள் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தாராளமாக வருகிறார்கள், கவரேஜ் செய்கிறார்கள். இதெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும்? யாருமே அதை பத்தி சிந்திப்பது கிடையாது. இப்படியெல்லாம் அதாவது மார்க்கத்திலே நம்மளை மார்க்க நமக்கு தடை செய்திருக்கிற விஷயங்களை அதிகமாக நாம எடுத்துக்காட்டி அதுக்கு பிறகு பிரச்சனை என்று வருகிற போது கையை பிசைந்து கொள்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிற இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலே இதை நினைவில் வைத்துக் கொண்டு பெண்களை அவர்களுடைய பாதுகாப்பிலே என்ன இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறதோ அந்த பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உயரிய பொருளாக இஸ்லாம் கருதுகிறது. எந்த ஒரு மனிதனும் விலை மதிப்புள்ள பொருளை வெளியிலே தூக்கி போட்டு விட மாட்டான். அதை எவ்வளவு பாதுகாப்பாக பத்திரமாக வைக்க முடியுமோ அப்படி வைப்பான். அதுபோலதான் இஸ்லாம் அவர்களை கருதுகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்ப பெண்கள் எந்த விதமான தீய சிந்தனைகளுக்கும் ஆட்பட்டு விடாமல் அவர்களை பாதுகாத்து என்ற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். வல்லரகமான் அப்படிப்பட்ட எல்லா விதமான ஒழுக்க நிலைகளையும் நம்ம இடத்துல இருந்து அல்லாஹ் உருவாக்குவானாக கேட்டுக்கொண்டு இவரையை நிறைவு செய்கிறேன். வாகுதவான் என்பதாக சொல்லப்படுகிறேன்.